பதினொன்றாவது சாத்தானுடைய கடைசி கால வஞ்சகங்கள். கிறிஸ்தவம் என்ற போர்வையின் கீழாக இந்த பூமியினுடைய சரித்திரத்தின் முடிவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். சாத்தானும் இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத அளவு கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். கிறிஸ்தவ உலகத்தின் இயக்குனர் போல நடிப்பதற்கு அவன் மிகவும் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய பொய்யான வியக்கத்தகும் அற்புதங்களைக் கொண்டு அவன் மிகவும் தீவிரமாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். கெர்ச்சிக்கிந்த ஒரு சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டிக் கொண்டிருக்கிறவனாக அவன் விவரிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தன்னுடைய ஐக்கியத்திற்குள்ளாக முழு உலகத்தையும் அணைத்துக் கொள்ள விரும்புகின்றான். தனது விகாரமான தோற்றத்தை கிறிஸ்தவம் என்ற போர்வைக்குள் மறைத்துக் கொண்டு ஒரு கிறிஸ்தவனின் அடிப்படையான நற்பண்புகள் தனக்கிருப்பதாக பாவனை செய்து கொண்டு தான் கிறிஸ்துவாகவே இருப்பதாக உரிமை பாராட்டிக் கொள்கின்றான். சத்துருவினுடைய நோக்கம் ஏற்றதாயிருக்கும் போது தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக கிறிஸ்தவம் என்ற ஒரு வேஷத்தின் கீழ் மாபெரும் ஒரு வல்லமையை வெளிப்படையாய் காண்பித்துக் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். மத்தேயு 24:24 என்ற தேவனுடைய வார்த்தை தெரிவிக்கின்றது. இந்த ஆவிகள் வேதத்தை விசுவாசிப்பதாக கூறும் போதும் சபை அமைப்புகளின் மீது மரியாதையை வெளிக்காட்டும் போதும் அவைகளுடைய கிரியை தெய்வீக வல்லமையின் ஒரு வெளிப்பாடு என்பது போல ஏற்றுக்கொள்ளப்படும்.
இந்த நமது உலகத்திலே இழிந்த ஒழுக்க நிலைக்கு உறுதியான அரண் பூண்டிருப்பது கைவிடப்பட்ட பாவியின் அநீதியான வாழ்க்கையோ அல்லது சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மனிதனோ அல்ல. மாறாக ஒழுக்க நிலையோடு மேன்மையாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் காணப்படுகின்ற வாழ்க்கையிலே சீராட்டி வளர்க்கப்படும் ஒரு பாவமே. நுண்ணறிவு, தாளந்து, இரக்கம், பெருந்தன்மையான அன்பான செயல்கள் கூட ஆத்துமாக்களை வசீகரித்து அழிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்ல சாத்தான் உபயோகிக்கின்ற மறைவான கண்ணிகளாக மாறலாம். அட்வென்டிஸ்ட் சபையிலும் கூட வெளியிலிருந்து வருகின்ற காரியங்களைக் காட்டிலும் உள்ளே இருந்து வருகின்ற காரியங்களுக்குத்தான் நாம் அதிகம் பயப்பட வேண்டியதாயிருக்கிறது. நமது பலத்திற்கும் வெற்றிக்கும் வருகின்ற தடங்கல்கள் வெளி உலகத்திலிருந்து வருவதைக் காட்டிலும் நமது சபைக்குள்ளிருந்து வருவதுதான் மிகுதியாக இருக்கின்றன. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் விசுவாசத்தைக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தாங்கள் வெளிக்காட்டுகின்ற செயல் நோக்கத்தை மற்ற எந்த வகுப்பினரைக் காட்டிலும் கொள்கை மாறாத தங்களது ஊக்கமான செல்வாக்கினாலும் அதிகமாய் விருத்தியடையச் செய்து கனப்படுத்துவார்கள் என்று அவிசுவாசிகள் எதிர்பார்ப்பதற்கு உரிமையுள்ளது. ஆனால் சத்தியத்தை ஆதரிக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அதனுடைய முன்னேற்றத்திற்கு மாபெரும் தடைகளாக இருந்திருப்பதை எத்தனை முறை நிரூபித்திருக்கின்றார்கள். அவிசுவாசத்திற்கு இடமளிப்பதும் சந்தேகங்களை வெளிப்படுத்துவதும் இருளை வாஞ்சித்து வளர்ப்பதும் தீய தூதர்களின் பிரசன்னத்தை ஊக்கப்படுத்தி சாத்தானின் உபாய தந்திரங்கள் நிறைவேறத்தக்கதாக வழி திறக்கும். பொய்யின் ஆவிகள் வேதவாக்கியங்களுக்கு முரண்பாடாக பேசும்.
நிகழ்கால சத்தியத்தை குறித்த பூரண அறிவை பரிசுத்தவான்கள் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் வேதவாக்கியங்களின் மூலமாக அதை நிலைநிறுத்தும்படி கடமைப்பட்டிருக்கின்றார்கள். பிசாசுகளின் ஆவிகள் மரித்துப்போன அவர்களது அன்பான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களைப் போல தோற்றமளித்தமளித்து ஓய்வு நாள் மாற்றப்பட்டுவிட்டது என்ற உபதேசம் உட்பட மற்ற வேத ஆதாரமற்ற உபதேசங்களையும் அவர்களுக்கு அறிவிப்பார்கள் என்பதால் அவர்கள் மரித்தவர்களின் நிலை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இந்த பொய்யின் ஆவிகள் அப்போஸ்தலர்கள் உருவில் தோன்றி அவர்கள் இவ்வுலகத்திலிருந்தபோது பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எழுதின காரியங்களுக்கு முரண்பாட்டை உண்டாக்கும். அவைகள் வேதாகமத்தின் தெய்வீக ஆரம்பத்தை மறுதலிக்கும். ஆத்துமா அழியாதது மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமானது என்ற இரண்டு பெரும் தவறுகளின் மூலமாக சாத்தான் மக்களை தன் வஞ்சகத்தின் கீழ் கொண்டு வருவான். முதலாவது காரியம் ஆவி மார்க்கத்திற்கு அடித்தளம் நாட்டுகின்றது. பின்னான காரியம் ரோம மார்க்கத்தோடு ஒரு அனுதாபப் பிணைப்பை உண்டாக்குகின்றது. மனிதர்கள் தங்களை கிறிஸ்துவாகவே பாவனை செய்து கொண்டு எழும்புவார்கள். அவர்கள் உலகத்தின் மீட்பருக்கு மட்டுமே உரிய திருப்பெயருக்கும் ஆராதனைக்கும் உரிமை கொண்டாடுவார்கள். அவர்கள் அதிசயமான குணமாக்கும் அற்புதங்களை செய்வார்கள். வேதவாக்கியங்களின் சாட்சிக்கு முரண்படுகின்ற காரியங்களைக் கூறி பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளைப் பெற்றிருப்பதாக சொல்லிக் கொள்வார்கள்.
ஆனால் தேவனுடைய மக்கள் தவறான வழியில் நடத்தப்படமாட்டார்கள். கள்ளக்கிறிஸ்துவின் இந்த போதனைகள் வேத வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கவில்லை. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குபவர்கள் மீது அவனுடைய ஆசீர்வாதம் கூறப்படுகின்றது. வேதாகமம் கூறுகின்ற அந்த கூட்டத்தார் மீதுதான் தேவனுடைய கலப்பில்லாத கோபம் ஊற்றப்படும். பொய்யான எழுப்புதல்கள். பெயரளவிலுள்ள அட்வென்டிஸ்ட் மக்களின் மத்தியிலும் விழுந்து போன சபைகளிலும் தேவனுக்கு உண்மையான மக்கள் இருப்பதை நான் கண்டேன். வாதைகள் ஊற்றப்படும் முன்பாக ஊழியக்காரர்களும் மக்களும் இப்படிப்பட்ட சபைகளிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் சத்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள். சாத்தானும் இதை அறிந்திருப்பதால் மூன்றாம் தூதனின் உரத்த சத்தம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவன் மத அமைப்புகளில் ஒரு எழுச்சியை உண்டாக்குவான். அப்போது சத்தியத்தை நிராகரித்தவர்கள் தேவன் தங்களோடு இருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள்.
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளின் முடிவான சந்திப்பிற்கு முன் பூமியின் மீது கர்த்தருடைய மக்கள் மத்தியிலே அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து இதுவரையிலும் கண்டிராத ஆரம்ப காலத்திலிருந்தது போன்ற தேவபக்தியின் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். ஆத்துமாக்களின் எதிரியானவன் இந்த எழுப்புதலை தடுக்க விரும்புகின்றான். அதற்காக அவன் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கான காலம் வருமுன்னதாக ஒரு போலியான எழுப்புதலை அறிமுகப்படுத்துவதால் அதை தடுக்க முயலுவான். தன்னுடைய வஞ்சக வல்லமைக்குள் கொண்டுவரக்கூடிய அந்த சபைகளில் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் ஊற்றப்படுவது போன்று அவன் தோன்றச் செய்வான். மாபெரும் சமய ஆர்வம் என்று கருதப்படக்கூடிய காரியங்கள் அங்கு வெளிக்காட்டப்படும். ஜனங்களை தவறான வழியில் நடத்திச் செல்வதற்கு மிகவும் பொருந்தக்கூடிய விதத்தில் உண்மையோடு பொய் கலக்கப்பட்ட உணர்ச்சி பூர்வமான எழுச்சி ஒன்று உண்டாயிருக்கும். ஆனாலும் ஒருவரும் வஞ்சிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இதுபோன்ற இயக்கங்களின் தன்மையை முடிவு செய்வது கடினமல்ல. சுய மறுப்பையும் உலகப்பிரகாரமான தன்மையை மறுப்பதையும் அவசியமானதாக்குகிற வெளிப்படையான ஆத்துமாவை சோதிக்கின்ற சத்தியங்களிலிருந்து விலகிச் சென்று வேதாகமத்தின் சாட்சியை எங்கெல்லாம் மக்கள் அலட்சியம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியப்படாது என்பதை குறித்து நாம் உறுதியாக இருக்கலாம். இசை ஒரு கண்ணியாக ஆக்கப்படும்.
இந்தியாவில் நடப்பதாக நீங்கள் விவரித்த காரியங்களெல்லாம் தவணையின் காலம் முடிவதற்கு சற்று முன்னதாக நடந்தேறும் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கின்றார். ஒவ்வொரு அருவறுப்பான காரியமும் செயல்முறையில் தெளிவாக எடுத்துக்காட்டப்படும். நடனம், இசை, மத்தளங்களுடனான உரத்த கூச்சலிடுதல் அங்கு இருக்கும். சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு அவர்கள் நம்பத்தகுந்தவர்களாயிருக்க முடியாது என்ற விதத்தில் பகுத்தறிவுள்ள மனிதர்களின் புலன்கள் மிகவும் குழம்பினதாய் மாறிவிடும். ஒரு பைத்தியக்கார விடுதியின் கூச்சலைப் போன்ற இசை புலன்களை அதிர்ச்சியடையச் செய்கிறது. நல்ல முறையில் நடத்தப்பட்டால் ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டியதை தாறுமாறாக்கி போடுகின்றது. இத்தகைய சத்தத்தோடும் கூச்சலோடும் சாத்தானிய கூட்டங்களின் வல்லமைகள் ஒரு கொண்டாட்டத்தை உண்டாக்கிச் சேர்ந்து கொள்ளுகின்றன. இது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் எவையெல்லாம் இருந்ததோ அவையெல்லாம் எதிர்காலத்திலும் இருக்கும். இசை நடத்தப்படுகின்ற விதத்தின் மூலமாக சாத்தான் அதை ஒரு கண்ணியாக உருவாக்குவான். பரிசுத்த ஆவியானவரின் ஆழமான அசைவுகளிலிருந்து உண்மையாகவே நம் மனதை விளக்கக்கூடிய வினோதமான பயிற்சிகளுக்கு நாம் இடங்கூடாதிருப்போமாக. தேவனுடைய கிரியை எப்பொழுதும் அமைதலும் கனத்துக்குரியதுமான முறையில் நிறைவேறுவது குறிப்பிடத்தக்கது. பொய்யான அந்நிய பாஷையில் பேசுதல்.
மதவெறி, பொய்யான பரபரப்பு, பொய்யான அந்நிய பாஷைகளில் பேசுதல் மற்றும் கூச்சலிடுகின்ற வழிபாட்டுச் செயல்கள் போன்றவை தேவன் சபைகளுக்கு அளித்துள்ள வரங்களாக கருதப்பட்டிருக்கின்றன. சிலர் இந்நிலையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த அனைத்து கனிகளும் நல்ல கனிகளாக இருந்ததில்லை. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மதவெறியும் கூச்சலும் விசுவாசத்திற்கான விசேஷமான அடையாளங்களாக கருதப்பட்டிருக்கின்றன. ஜபக்கூட்டத்தின் ஆராதனை நேரம் ஒரு வல்லமை நிறைந்த மற்றும் மகிழ்ச்சியான நேரமாக இல்லையென்றால் சிலர் அப்படிப்பட்ட கூட்டத்தால் திருப்தியடைவதில்லை. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெறுவதற்காக ஏதாவது கிரியை செய்து கிளர்ச்சியூட்டக்கூடிய ஒரு உணர்வை உண்டு பண்ணுவார்கள். ஆனால்
கூட்டங்களின் செல்வாக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை. அவர்களின் மகிழ்ச்சி உண்மையான மூலாதாரத்தினின்று வராததால் சந்தோஷமான உற்சாகத்தில் மிதக்கின்ற உணர்வு கடந்து சென்ற பின்பு கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பிருந்த நிலையைக் காட்டிலும் கீழான நிலைக்கு அவர்கள் அமிழ்ந்து போய்விடுகின்றனர். மிகுந்த அக்கறையுடன் இருதயத்தை ஆழமாக ஆராய்கிற தன்மையுள்ள ஒவ்வொருவரும் தன்னை குறித்து சரியானபடி நிதானித்து அறியவும் ஊக்கமாகவும் மிகுந்த தாழ்மையுடனும் கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளவும் வழிநடத்துகின்ற கூட்டங்களே தனிச்சிறப்புடையதாக கருதப்படக்கூடிய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு மிகவும் பிரயோஜனமுள்ள கூட்டங்களாகும். தீய தூதர்கள் மனிதர்களைப் போல தோற்றமளிப்பர்.
தேவன் மீதுள்ள தங்களது விசுவாச பக்தியினின்று மனிதர்களை வசீகரித்து இழுத்துச் செல்ல சாத்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உபயோகித்துக் கொள்வான். அவனும் அவனோடு கூட விழுந்து போன தூதர்களும் பூமியிலே மனிதர்களைப் போல் தோன்றி வஞ்சிக்க முயற்சிப்பார்கள். தேவ தூதர்களும் கூட மனிதர்கள் போல தோன்றி எதிரியின் நோக்கங்களை முறியடிப்பதற்காக தங்களது வல்லமையின் கீழுள்ள ஒவ்வொரு வழிவகையையும் உபயோகிப்பார்கள். மனிதர்களின் சாயலில் உள்ள தீய தூதர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களுடன் பேசுவார்கள். தேவனுடைய தூதுவர்களின் வார்த்தைகளுக்கு தவறான விளக்கங்கொடுத்து தவறான எண்ணங்கொள்ளச் செய்வார்கள். 7 அட்வென்டிஸ்டுகள் எபேசியர் 6 கொடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிப்புகளை மறந்துவிட்டார்களா? அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளுக்கு எதிராக நாம் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம். நம்முடைய தலைவராகிய கிறிஸ்துவை நாம் நெருக்கமாக பின்தொடராவிட்டால் சாத்தான் நம்மீது வெற்றி கொண்டு விடுவான். அவிசுவாசத்தின் ஒரு வல்லமையான ஆவியை விசுவாசிகளின் உருவத்தில் நம் அணிவரிசைகளுக்குள் கொண்டு வரும்படியாக தீய தூதர்கள் கிரியை செய்வார்கள். இந்த காரியம் கூட உங்களை அதைரியப்படுத்திவிட வேண்டாம். மாறாக சாத்தானுடைய ஏதுகரங்களின் வல்லமைகளுக்கு எதிராக கர்த்தருக்கு உதவியாக ஒரு மெய்யான உள்ளத்தை கொண்டு வருவீர்களாக. இந்த தீமையின் வல்லமைகள் நமது கூட்டங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக தேவனுடைய ஆவியின் செல்வாக்குகளுக்கு எதிராக கிரியை செய்வதற்காக கூட்டங்கூடுகின்றன. மரித்தவர்களைப் போல தோற்றமளித்தல்.
மரித்த பரிசுத்தவான்களைப் போலவும் மரித்த பாவிகளைப் போலவும் தோற்றமெடுப்பதும் அவற்றை மனிதர்கள் காணும்படியாக தோன்ற வைப்பதும் தீய தூதர்களுக்கு கடினமானதல்ல. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் அடிக்கடி நடக்கும். காலத்தின் முடிவை நாம் நெருங்குகின்ற போது மிகவும் திடுக்கிடச் செய்கின்ற மனித உருவத்தின் தோற்றங்களின் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தோன்றும். தங்களுக்கு அன்பானவர்களை கல்லறையிலே கிடத்தியிருப்பவர்களது அனுதாபத்தைச் சம்பாதிக்க சாத்தான் கையாளப் போகின்ற கணக்கிடப்பட்ட தந்திரம் மிகவும் வெற்றிகரமானதும் வசீகரிக்கக்கூடியதுமான ஒரு ஏமாற்று வேலையாகும். மிகவும் நேசிக்கப்பட்ட இறந்து போனவர்களது தோற்றத்தில் தீய தூதர்கள் வந்து அவர்களது வாழ்க்கையோடு தொடர்புடைய சம்பவங்களை சம்பந்தப்படுத்திச் சொல்லி அவர்கள் உயிரோடு வாழ்ந்தபோது செய்த செயல்களை செய்வார்கள். இவ்விதமாக மரித்த அவர்களது நண்பர்கள் தூதர்களாக தங்களுக்கு மேலாக ஆகாயத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தங்களோடு அவர்கள் தொடர்பு கொள்கின்றார்கள் என்றும் மனிதர்கள் நம்பும்படியாக அவைகள் வழிநடத்தும். மரித்துப்போன நண்பர்களாக பாவனை செய்யும் இந்த தீய தூதர்கள் ஒருவிதத்தில் வழிபாட்டு சிலையாகவே சிலரால் கருதப்படுகின்றன. தேவனுடைய வார்த்தையைக் காட்டிலும் மரித்துப்போனவர்களின் தோற்றத்தில் வரும் தீய தூதர்களின் வார்த்தை அநேகருக்கு அதிமுக்கியமானதாக கருதப்படும்.
மனிதர்களுடைய மரித்துப்போன நண்பர்களின் தோற்றத்தை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வரும்படிக்கு சாத்தானுக்கு வல்லமை இருக்கின்றது.
போலியானது தத்ரூபமாக இருக்கும். பழக்கப்பட்ட பார்வை, வார்த்தைகள், குரல் ஆகிய அனைத்தும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நிகழ்த்திக் காட்டப்படும். தங்களால் நேசிக்கப்படும் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வடிவில் தோன்றி மிக பயங்கரமான மதப்புரட்டுகளை அறிவிக்கும் பிசாசுகளின் ஆவிகளுடன் மனிதர்கள் எதிர்த்து நிற்கும்படி கொண்டுவரப்படுவார்கள். இப்படி சந்திக்கும் இவர்கள் நமது மென்மையான அனுதாபங்களைத் தூண்டி அவர்கள் கூறும் போலியானவைகளை ஆதரிப்பதற்காக அற்புதங்களை செய்வார்கள். சாத்தான் கிறிஸ்துவைப் போன்று தோற்றமளித்தல். உலகம் முழுவதையும் தனது அற்புதம் செய்யும் வல்லமையால் வஞ்சிக்க சத்துரு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். ஆதலால் அவன் இயேசு கிறிஸ்துவைப் போல் தோற்றமளிப்பதற்கு ஒளியின் தூதர்களுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். மனிதர்கள் தற்பொழுது வெகு சுலபமாக தவறாக வழிநடத்தப்படுவார்களென்றால் சாத்தான் கிறிஸ்துவைப் போல் தோற்றத்தை தரித்துக் கொண்டு அற்புதங்களை செய்யும்போது அவர்கள் எவ்வாறு நிலைநிற்பார்கள்? தான்தான் கிறிஸ்து என்று கூறிக்கொண்டு கிறிஸ்துவைப் போன்று பாவனை செய்பவனாய் கிறிஸ்துவின் கிரியைகளை அனைவரும் பார்க்கக்கூடிய விதத்தில் தவறாக வெளிப்படுத்தி காட்டும் காரியங்களினால் யார் அசையாமல் நிற்கக்கூடும்?
கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்துக் கொண்டு சாத்தானே களத்தில் இறங்குவான். அவன் தன்னால் முடிந்த அளவு எல்லாவற்றையும் தவறாக எடுத்துக் கூறுவான், தவறாக அர்த்தப்படுத்துவான், இழிவாக திரித்துக் கூறுவான். கீழிருந்து வரும் ஒரு வல்லமை நாடகத்தின் மாபெரும் இறுதிக் காட்சிகளை அரங்கேற்ற செயல்பட்டு வருகின்றது. அக்காட்சிகளில் சாத்தான் கிறிஸ்துவைப் போல் வருவான். மேலும் இரகசிய சங்கங்களில் தங்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டிருப்பவர்கள் மூலம் அநீதியின் எல்லா வஞ்சகங்களோடும் கிரியை செய்வான். ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலும் சாத்தான் கிறிஸ்துவைப் போலவே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் சாத்தானால் செய்ய இயலாது. ஆகவே இங்குதான் அவன் வஞ்சகத்தின் துணையோடு உண்மையிலேயே தன்னிடத்தில் இல்லாத வல்லமையைக் கொண்டு போலியான கிரியையை செய்து காட்டுவான். இரண்டாம் முறையாக கிறிஸ்துவே உலகத்திற்கு வந்திருப்பது போல மனிதர்கள் நம்பக்கூடிய விதத்தில் கடைசி நாட்களில் அவன் தோற்றமளிப்பான். உண்மையாகவே அவன் தன்னை ஒரு ஒளியின் தூதனாக மாற்றிக்கொள்வான். ஒவ்வொரு குறிப்பின்படியும் கிறிஸ்துவின் தோற்றத்தையே அவன் தாங்கி நிற்பான். வெறுமனே வெளித்தோற்றத்தின்படி பார்த்தால் அது ஒருவரையும் வஞ்சிக்காது. ஆனால் பார்வோனைப் போல சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் எளிதில் வஞ்சிக்கப்படுவார்கள்.
இந்த மாபெரும் வஞ்சக நாடகத்தின் உச்சக்கட்ட காட்சியாக சாத்தானே கிறிஸ்துவைப் போல் வேடமணிந்து வருவான். சபை தனது நம்பிக்கைகள் நிறைவேற்றப்படும்படியாக இரட்சகரின் வருகைக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த மாபெரும் வஞ்சகன் கிறிஸ்துதாமே வந்துவிட்டது போல் காண்பிப்பான். பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் வெளியாகமத்தில் யோவான் வர்ணித்துள்ள தேவகுமாரனுடைய தோற்றத்தில் பிரகாசிக்கின்ற வெளிச்சத்தில் ஒரு கெம்பீரமான சிருஷ்டியைப் போல மனிதர்கள் மத்தியிலே அவன் தன்னை வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தல் 1:13-15. இதுவரையிலும் எந்தவொரு மனித கண்களும் கண்டிராத மிகச்சிறந்த மகிமை அவனைச் சுற்றிலும் இருக்கும். கிறிஸ்து வந்துவிட்டார், கிறிஸ்து வந்துவிட்டார் என்று வெற்றியார்ப்பரிப்பு காற்றிலே தொனிக்கும். கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது தமது கைகளை உயர்த்தி சீஷர்கள் மீது ஆசீர்வாதத்தை கூறியது போலவே அவனும் தன் கைகளை உயர்த்தி அவர்கள் மீது ஆசீர்வாதத்தை கூறும்போது மக்கள் அவனை வணங்கும்படி அவன் முன்பாக தாழ விழுந்து பணிவார்கள். அவனது குரலானது மென்மையாகவும் தாழ்மையாகவும் இன்னும் இனிமை நிறைந்ததாகவும் இருக்கும். மிகவும் இதமான கருணை நிறைந்த குரலில் நமது இரட்சகர் கூறிய கிருபை நிறைந்த அதே பரலோக சத்தியங்கள் சிலதைக் கூறுவான். மக்களின் வியாதிகளை குணமாக்குவான். பின்பு கிறிஸ்துவின் குணத்தைப் போன்ற பாவனையில் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிவிட்டதாகக் கூறி தான் ஆசீர்வதித்த அந்த நாளை அனைவரும் பரிசுத்தப்படுத்தும்படி கட்டளையிடுவான்.
பரிசுத்தவான்களின் ஜபங்களுக்கு பதிலளிப்பது போல சாத்தான் பாவனை செய்வான். சாத்தான் தனது வழக்கில் விரைவில் தோற்றுப்போகவிருப்பதைக் காண்கின்றான். இந்த உலகம் முழுவதையும் அவனால் துடைத்துப் போட முடியாது. அவன் உண்மையான தேவப்பிள்ளைகளை வஞ்சகத்தினால் மேற்கொள்வதற்கு ஆபத்தை பொருட்படுத்தாத கடைசி முயற்சியை எடுப்பான். அவன் கிறிஸ்துவைப் போல் தோற்றமெடுப்பதன் மூலம் இதைச் செய்வான். யோவானின் தரிசனத்திலே துல்லியமாக விவரிக்கப்பட்டுள்ள ராஜரீக வஸ்திரங்களைக் கொண்டு அவன் தன்னை உடுத்திக் கொள்வான். இப்படி செய்வதற்கு அவனுக்கு வல்லமை இருக்கின்றது. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் அநீதியில் பிரமாணத்தை மீறுவதில் பிரியப்படுகின்ற கிறிஸ்தவ உலகமாகிய தனது வஞ்சிக்கப்பட்ட பின்னடியார்களுக்கு கிறிஸ்து இரண்டாமுறை வருவது போல அவன் தோற்றமளிப்பான். அவன் தன்னை கிறிஸ்து என்று அறிவிப்பான். கெம்பீர உடை அணிந்திருக்கும் அழகான கெம்பீர தோற்றமுள்ள ஒரு நபராகவும் மென்மையான குரல் மற்றும் இனிமையான வார்த்தைகளுடனும் இதுவரையில் எந்த ஒரு மனித கண்களுமே கண்டிராத மிகச்சிறந்த மகிமையுடனும் அவன் கிறிஸ்துவாகவே நம்பப்படுவான். பின்பு வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கின்ற அவனது பின்னடியார்கள், கிறிஸ்து வந்துவிட்டார், இரண்டாம் முறையாக கிறிஸ்து வந்துவிட்டார், அவர் இந்த உலகில் இருந்தபோது எப்படி தமது கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ அப்படியே எங்களை ஆசீர்வாதித்தார் என்று கூறி ஒரு ஜெயதுனியோடு ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் பரிசுத்தவான்களோ இதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் வஞ்சிக்கப்படுவார்களா? சாத்தானை அவர்கள் தொழுது கொள்வார்களா? தூதர்கள் அவர்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். மேல் நோக்கி பாருங்கள் என்று தெளிவான, உறுதியான, இனிமையான ஒரு குரல் கேட்கப்படும். ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு முன்பாக தங்கள் ஆத்துமா கடைசியாக நித்தியமாக இரட்சிக்கப்பட வேண்டுமென்கிற ஒரு நோக்கம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. முடிவு பரியந்தம். நிலை நின்று இரட்சிக்கப்படுபவர்களுக்கு அழிவில்லாத நித்திய வாழ்க்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது என்கின்ற இந்த நோக்கமே தொடர்ந்து அவர்கள் முன் இருந்தது. ஆ, அவர்களது விருப்பங்கள் எத்தனை ஊக்கமும் ஆர்வமும் மிக்கவைகளாயிருந்தன. நித்தியமும் நியாயத்தீர்ப்புமே எப்போதும் அவர்கள் பார்வையிலே இருந்தன. அவர்களது கண்கள் விசுவாசத்தினாலே வெள்ளை அங்கி தரித்து பிரகாசிக்கின்ற சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தவர்கள் மீது இருந்தது. இதுவே பாவத்திற்கு இடமளித்து அதை அனுபவிப்பதிலிருந்து அவர்களை தடை செய்தது. இன்னும் ஒரு அதிகப்படியான முயற்சி எடுக்க வேண்டியுள்ளது. அதன் பின்பன் பின்பு சாத்தானுடைய கடைசி திட்டம் உபயோகப்படுத்தப்படும். தங்களை விடுவிப்பதற்காக கிறிஸ்து வரவேண்டும் என்ற இடைவிடாத கூக்குரலை அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். தங்களது ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று அவர்களை நினைக்கச் செய்யும்படி கிறிஸ்துவைப் போல தோற்றமெடுத்து வருவதே அவனது இறுதியான தந்திரமுள்ள திட்டமாகும். உண்மையிலிருந்து இந்த போலி எவ்விதத்தில் மாறுபட்டிருக்கும்? கிறிஸ்துவருடைய இரண்டாம் வருகையின் விதத்தைப் போலியாக காட்டுவதற்கு சாத்தான் அனுமதிக்கப்படவில்லை. சாத்தான் பெரிய வல்லமையான அற்புதங்களைச் செய்து கிறிஸ்துவைப் போல தோற்றமளித்து வருவான். இயேசு கிறிஸ்துவை வணங்குவது போல நினைத்து மனிதர்கள் அவன் முன் விழுந்து அவனை வணங்குவார்கள். உலகம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் அவனை வணங்க வேண்டுமென கட்டளையிடப்படுவோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னை தேவனென்று சொல்லிக் கொண்டு உரிமை கோரும் மனிதனின் மோசமான எதிரியான அப்படிப்பட்ட சத்துருவை குறித்து கிறிஸ்து நம்மை எச்சரித்திருக்கின்றார் என்றும், கிறிஸ்து வரும்போது அவரது வருகை மிகுந்த மகிமையுடனும் வல்லமையுடனும் இருக்கும் என்றும், ஆயிரமாயிரமும் பதினாயிரம் பதினாயிரமுமான தூதர்களுடன் அவர் வருவார் என்றும், அப்படி அவர் வரும்போது அவர் சத்தத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றும் அவர்களிடம் கூறுங்கள். தனக்குச் சாதகமான அனைத்தையும் அடைந்து கொள்ள சாத்தான் போராடுகின்றான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் அதிசயங்களைச் செய்பவனாக இப்பூமியிலே நடந்து திரிவான். மிக அழகான மொழியில் ஆரவாரமான மன உணர்ச்சிகளை அருளுவான். அவனால் நல்ல வார்த்தைகள் பேசப்படும், நல்ல செயல்கள் செய்யப்படும். இப்படிச் செய்வதால் கிறிஸ்துவே தோற்றமளிப்பது போல் இருக்கும். இருந்தபோதும் ஒரு காரியத்திலே ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். சாத்தான் தேவனுடைய பிரமாணத்திலிருந்து மக்களை திருப்புவான். அதோடு நில்லாது, நீதியை குறித்து நன்முறையில் அவன் காட்டுகின்ற போலியான காரியம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதாயிருக்கும். முடிசூட்டப்பட்ட தலைவர்கள், அதிபர்கள், இன்னும் மேலிடங்களிலிருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவனது பொய்யான கோட்பாடுகளுக்கு தலைவணங்குவார்கள். அற்புதங்கள் நடத்தப்படும். நமக்கு முன்பாக வியாதியஸ்தர்கள் குணப்படுத்தப்படுவார்கள். நம் கண்களுக்கு முன்பாக அற்புதங்கள் செய்யப்படும். சாத்தானுடைய பொய்யான அற்புதங்கள் முழுவீச்சில் நடத்தப்படும்போது நமக்காக காத்து கொண்டிருக்கும் சோதனையை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? தீய ஆவிகளுடைய செல்வாக்கின் கீழ் உள்ள மனிதர்கள் அற்புதங்களை செய்வார்கள். அவர்கள் தங்களது மந்திரங்களை மக்கள் மீது செலுத்தி சுகவீனமாக்குவார்கள். பின்பு அந்த மந்திரங்களை நீக்கி சுகவீனமாக இருந்தவர்கள் அதிசயமான முறையில் குணமடைந்தார்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படி வழி நடத்துவார்கள். சாத்தான் மீண்டும் மீண்டுமாக இதைச் செய்திருக்கின்றான். சாத்தான் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதிசயமான காட்சிகள் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்கும். சாத்தான் அதிசயங்களை செய்வான் என்று தேவனுடைய வார்த்தை அறிவிக்கின்றது. அவன் மனிதரை வியாதியஸ்தராக்கி பின்பு அவர்களிடமிருந்து சடுதியில் தனது சாத்தானிய வல்லமையை விலக்கிவிடுவான். அதன் பிறகு அவர்கள் சுகப்படுத்தப்பட்டதாக கருதப்படுவார்கள். இப்படிப்பட்ட தெளிவான குணமாக்கும் கிரியைகள் ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் மக்களை சோதனைக்குள்ளாக கொண்டுவரும். உண்மையான அற்புதங்கள் போன்று தோற்றமளிக்கும் விதத்தில் சாத்தான் தனது வகை வகையான வஞ்சகங்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய முடியும். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும் நேரத்தில் அவர்களுக்கு முன்பாக ஒரு சோதனை கேள்வியாக வைப்பதற்கு சாத்தான் இதைத்தான் நம்பியிருந்தான். வானத்திலிருந்து அக்கினி. மனிதர்களின் உரிமை கோருதல்களை நாம் நம்பக்கூடாது. கிறிஸ்து செய்து காட்டியது போலவே வியாதியஸ்தர்களை குணமாக்குவதில் தாங்கள் அற்புதங்கள் செய்கிறதாக அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியைக் கூட வரவழைக்கப் போகின்ற இந்த அதிசயத்தில் மாய வித்தைக்காரனாகிய பெரிய வஞ்சகனை தங்கள் பின்னால் வைத்துக் கொண்டு இந்த ஜனங்கள் செய்வதில் ஆச்சரியம் என்ன இருக்கின்றது?
பிசாசின் இந்த பொய் அற்புதங்களே உலகம் முழுவதையும் சிறைபிடிக்கப் போகின்றன. மனிதனின் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியையும் அவன் வரச் செய்வான். அற்புதங்களை அவன் செய்யவிருக்கின்றான். இந்த ஆச்சரியமான அற்புதங்கள் செய்யும் அவனுடைய வல்லமை முழு உலகையும் அவன் பக்கமாக துடைத்து எடுத்துச் செல்லும் வல்லமையாகும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் வருவான். தன்னை கிறிஸ்து என்று உரிமை கோருவான். அப்படியாகச் சொல்லி தன்னை மாபெரும் மருத்துவ ஊழியக்காரனாக காண்பித்துக் கொண்டு அவன் உள்ளே வருவான். தன்னை தேவனென்று நிரூபிக்கும்படியாக அவன் வானத்திலிருந்து அக்கினியை வரும்படி செய்வான். விசுவாசத்திலிருந்து விலகிப்போன தனது பிரதிநிதிகள் மூலமாக சத்துரு கிரியை செய்வான் என்று வேதவாக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை கூட வரவழைக்கத்தக்கதான அற்புதத்தை மனிதர் காணும்படியாக செய்வார்கள். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து வெளிப்படுத்தல். 13:13-14. இங்கு வெறும் ஏமாற்று வேலைகளைப் பற்றி மாத்திரம் முன்னறிவிக்கப்படவில்லை. மனிதர்களால் செய்யப்படும் அற்புதங்களினால் அல்லாமல் சாத்தானின் பிரதிநிதிகளால் செய்யப்படும் அற்புதங்களினாலேயே மனிதர்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர். சாத்தான் தெய்வமாக்கப்படுவான்.
இந்த யுகத்தில் அந்திக்கிறிஸ்து உண்மையான கிறிஸ்துவைப் போலவே தோற்றமளிப்பான். அப்போது நமது உலகத்திலுள்ள தேசங்களிலே தேவனுடைய பிரமாணம் முழுவதுமாக ஒன்றுமில்லாததாக ஆக்கப்படும். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு விரோதமான கலகம் முழுமையான உச்சநிலைக்கு வரும். ஆனால் இந்த கலகத்திற்கெல்லாம் உண்மையான தலைவன் ஒளியின் தூதனுடைய ஒரு வேஷத்தை தரித்திருக்கின்ற சாத்தானே உயர்த்தி அவனை தெய்வமாக்குவார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ளவர் அப்போது குறுக்கிடுவார். சாத்தானை உயர்த்தி பிடிக்கத்தக்கதாக ஒன்று கூடிக்கொண்ட மருளவிழுந்த சபைத்து சபைகள் மீதும் ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். வெளிப்படுத்தல் 18:8 என்ற தீர்ப்பு கூறப்படும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நெருங்கும் போது சாத்தானின் ஏதுகரங்கள் அடிமட்டத்தினின்று எழும்புகின்றன. சாத்தான் ஒரு மனிதனைப் போல தோன்றுவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவைப் போலவும் தோன்றுவான். அப்போது சத்தியத்தை ஏற்க மறுத்த உலகம் அவனை ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் ஏற்றுக்கொள்ளும். அற்புதங்கள் ஒன்றையும் நிரூபிப்பதில்லை.
அற்புத அதிசயங்களை செய்யும் வல்லமை வெளிக்காட்டப்பட்டு எதிரியானவன் ஒரு ஒளியின் தூதனைப் போல வரும்போது தேவனுடைய உண்மையான கிரியையும் அந்தகார வல்லமைகளின் போலியான கிரியையும் நீங்கள் வேறுபடுத்தி இனங்கண்டு கொண்டு சத்தியமென்றால் என்ன என்பதை அறியும்படிக்கு உங்களுக்காக தேவனிடம் சென்று தெய்வீக அறிவிற்காக தெளிவிற்காக ஜெபியுங்கள். கிறிஸ்து ஊழியன் செய்த விதமெல்லாம் வேத வாக்கியங்களை போதிப்பதும் குணமாக்கும் அற்புதமான கிரியைகள் மூலமாக வேதனைப்படுவோரை விடுவிப்பதுமே. ஆனால் அற்புதங்களை செய்வதன் மூலம் சாத்தான் தனது வல்லமையை பயன்படுத்துவான். ஆதலால் இப்போது நாம் இந்த முறையிலே ஊழியம் செய்ய முடியாது என்று நான் வலியுறுத்தப்பட்டேன். தெய்வீக வல்லமை என்று சொல்லிக் கொண்டு போலியான சுகமளிக்கும் அற்புதங்கள் செய்யப்படுகின்றபடியால் தேவனுடைய ஊழியக்காரர்கள்
இன்று அற்புதங்களின் வழியாக ஊழியன் செய்ய இயலாது. சாத்தான் போலியான அற்புதங்களை செய்து காட்டுவதால் அற்புதங்கள் செய்வதில் தேவனுடைய மக்கள் தங்களது பாதுகாப்பை கண்டுகொள்ள மாட்டார்கள். அற்புதங்கள் வேதாகமத்தின் இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. வியாதிகளை குணமாக்குகிறவர்கள் இத்தகைய வெளிப்பாடுகளின் அடிப்படையில் தேவனுடைய பிரமாணத்தை புறக்கணிக்க சாக்குப்போக்குகளை ஏற்படுத்திக் கொண்டு கீழ்ப்படியாமையில் நிலைத்திருப்பார்களெனில் எப்படிப்பட்ட வல்லமையை எந்த அளவுக்கு உடையவர்களாயிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய மாபெரும் வல்லமையை பெற்றிருக்கவில்லை என்பது புலனாகிறது. மாறாக அது மாபெரும் வஞ்சகனின் அற்புதங்களை நடப்பிக்கும் வல்லமையே ஆகும். அற்புத வெளிப்பாடுகளால் ஒருபோதும் வேதம் ஒதுக்கித் தள்ளப்பட முடியாது. சத்தியம் படிக்கப்பட வேண்டும். புதையுண்டிருக்கின்ற பொக்கிஷத்தைப் போல அது தேடப்பட வேண்டும். வேதவாக்கியங்களைத் தவிர்த்து வேறு எதன் மூலமாகவும் அற்புத சத்திய வெளிப்பாடுகள் கொடுக்கப்படமாட்டாது, அல்லது வேதவாக்கியங்களின் இடத்தை வேறு எதுவும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. வேதவார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். மனிதரை இரட்சிப்புக்கேற்ற ஞானவான்களாகக் கூடிய மனதில் ஊன்ற வைக்கும் வேதவார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசி மாபெரும் வஞ்சகம் விரைவில் நம்முன் திறக்க இருக்கின்றது. நம் கண்களுக்கு முன்பாக அந்திகிறிஸ்து தனது அதிசயமான கிரியைகளை செய்யவிருக்கின்றான். ஏறக்குறைய உண்மையைப் போன்றே அந்தப் போலியும் மிக நெருக்கமாக ஒத்திருக்கப் போவதினால் பரிசுத்த வேத எழுத்துக்களைத் தவிர வேறு எதைக் கொண்டும் அவைகளுக்கு நடுவிலுள்ள வித்தியாசத்தை கண்டறிய முடியாது. அவைகளின் சாட்சியைக் கொண்டு ஒவ்வொரு கூற்றும் ஒவ்வொரு அற்புதமும் சோதித்து பார்க்கப்பட வேண்டும். இந்த வஞ்சகம் ஏறக்குறைய உலகளாவியதாயிருக்கும்.
ஆத்துமாக்களின் இரட்சிப்பை தேடக்கூடிய, ஊக்கமாக உழைக்கின்ற உண்மையான ஆண்களும் பெண்களுமே தற்போதைய தேவையாக உள்ளது. ஏனென்றால் சாத்தானானவன் வல்லமையுள்ள ஒரு படைத்தளபதியாக போர்க்களத்திற்குள் வந்து இந்த கடைசி மீதியான நேரத்திலே தேவன் தமது ஜனங்களிடத்திற்கு வரத்தக்கதாக கொடுக்கும் வெளிச்சத்திற்கு எதிராக கதவை மூடும்படியாக தான் நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளின் மூலமாகவும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் முழு உலகத்தையும் தனது அணிவரிசைகளில் வாரிக் கொண்டிருக்கின்றான். தேவனுடைய எதிர்பார்ப்புகளை உணர்ந்து உண்மையாக இருப்பவர்கள் மாத்திரமே அவனை எப்போதும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆயினும் அவர்களையும் கூட மேற்கொள்வதற்கு அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். சாத்தானுடைய தந்திரமான சூழ்ச்சியின் மூலம் மரித்துப்போனவர்களைப் போன்ற உருவங்கள் தோற்றமளிக்கும். பொய்யை நேசிப்பவனும் உருவாக்குபவனுமான அவனோடு அநேகர் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். நம் நடுவிலிருக்கின்ற சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாக சத்தியம் தூசிக்கப்படும் என்பதால் நமது மக்களை நான் எச்சரிக்கின்றேன். ஒரு அற்புதமான வேலை நடைபெறும். தங்களது பகுத்தறியும் சிந்தையை இப்படிப்பட்ட பொய்யான வஞ்சகங்கள் மேற்கொள்ளும்படியாக அனுமதித்துவிட்ட ஊழியக்காரர்களும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்களோடு இணைந்து தாங்களும் வஞ்சிக்கிறவர்களாவார்கள். ஆவிக்குரிய ஒரு மதுமயக்கம் அவர்களை ஆட்கொள்ளும்.